லவுடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, பெல்சாட்சரின் விருந்து. பெல்சாட்சர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்துக் கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுக்கத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வரச் சொன்னான். அதன்படி எருசலேமிலிருந்த கடவுளின் கோவிலிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வைத்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உச்சுவரில் விளக்குத்தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதைக் கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். உடனே அரசன் மாயவித்தைக்காரரையும் கல்தேயரையும் சோதிடரையும் கூட்டி வரும்படி உரக்க கத்தினான். அரசன் பாபிலோனிய ஞானிகளை நோக்கி, இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவனுக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலையும் அணிவித்து என் அரசின் 3 நிலையில் அமர்த்துவேன் என்றான். பிறகு அரசனின் ஞானிகள் எல்லாரும் உள்ளே சென்றனர். ஆனால் அந்த சொற்களை படிக்கவோ அவற்றின் உட்பொருளை அரசனுக்கு விளக்கவோ அவர்களால் இயலவில்லை. அதைக் கண்ட பெல்சாட்சர் அரசன் மிகவும் மனக்கலக்கமுற்றான். அவனது முகம் வெளிரியது. அவனுடைய உயர்குடி மக்களும் திகைத்து நின்றனர். விவிலிய தேடல், திருப்பாடல் 31, பகுதி 5. நேர்மையாளரை தாக்கும் பொய்யர்.
நிலையான வரம் தாயிறைவா, உனில் இழுத்திட மனம் தாயிறைவா, நிறைவென்பதும் நீதான் இறைவா, நிறைவென்பதும் நீதான் இறைவா. நிலையான வரம் தாயிறைவா, உனில் இழுத்திட மனம் தாயிறைவா, நிறைவென்பதும் நீதான் இறைவா, நிறைவென்பதும் நீதான் இறைவா. வரமாக நீ வேண்டுமே,
அன்பானவர்களே, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை நிற்கும் என்ற தலைப்பில் கடந்த வாரம் நடந்த விவிலிய தேடலில் 31 திருப்பாடலில் 11-14 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 15-18 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை பக்தி உணர்வுடன் வாசிப்போம். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தரலும். உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தரலும். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடினேன், என்னை வெட்கமுற விடாதேயும். பொல்லார் வெட்கிப் போவார்களாக, பாதாளத்தில் வாயடைத்து போவார்களாக, பொய் சொல்லும் வாய் அடைபட்டு போவதாக, செருக்கும் பழிப்புறையும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக இருமாப்புடன் பேசும் நா கட்டுண்டு கிடப்பதாக. அன்பானவர்களே, மேற்கண்ட இறைவார்த்தைகளில் தாவீது அரசர் தொடர்ந்து தனது எதிரிகளின் சதிச்செயல்கள் பற்றி குறிப்பிடுகின்றார். அவர்களிடமிருந்து தான் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே மிக முக்கியம் என்பதையும் தன்னுடைய இறைவேண்டலின் போது இறைவனிடம் தெளிவுபடுத்துகின்றார். தனது வாழ்வு முழுவதும் கடவுளின் கரங்களில் மட்டுமே உள்ளது என்றும், தன் முகத்தின் மீது அவரின் ஒளியை வீசி அவரது பேரன்பால் தன்னை மீட்குமாறும் அவரிடம் கதறி அழுகின்றார். குறிப்பாக எதிரிகளின் பொய் சொல்லும் வாய்ப்பற்றியும் இருமாப்புடன் பேசும் நாக்கு பற்றியும் எடுத்துரைக்கின்றார். இன்றைய நம் சிந்தனைகளுக்கு இவை இரண்டையும் குறித்து தியானிப்போம். நாம் வாழும் இன்றைய உலகில் நல்லவர்களாகிய கடவுளின் அடியார்கள் பலர் வீழ்ந்து போவதற்கு அடிப்படை காரணங்களாக அமைவது பொய்யும் இருமாப்பும்தான். உலகின் மொத்த மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பகுதியினர் தினமும் கடுமையான பொய் பேசுவதாக உளவியலாளர் ரிச்சர்ட் வைஸ்மேன் என்பவர் கூறுகின்றார். பொதுவாக பொய்யர்கள் குறைவாக பேசுவார்கள், ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வார்கள், பொய்களிலிருந்து உணர்ச்சி பூர்வமாக தங்களை அந்நியப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்கள், நான், எனது என்பது போன்ற வார்த்தைகளை பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டார்கள் என்றெல்லாம் அவர்களின் உண்மை இயல்பு பற்றி உளவியல் எடுத்துரைக்கின்றது. நேரகாலம் சீனாவுக்கு சாதகம், அதிபர் ஜிங்பிங் இருமாப்பு என்ற தலைப்பில் தமிழக செய்தித்தாளில் செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது. 1921 சீன கம்யூனிஸ்ட் கட்சியை மாசேதுங் தோற்றுவித்தார். இதன் 100வது ஆண்டு விழாவை ஒட்டி பீஜிங்கில் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இதில் கடந்த 100 ஆண்டுகளில் உலக நாடுகள் வரலாறு காணாத வகையில் கொரோனாவின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன, சரக்கு போக்குவரத்து சீராக இல்லை, மேற்கத்திய நாடுகள் உடனான நல்லுறவு சீர்கெட்டுள்ளது, பன்னாட்டு பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது, இத்தனைக்கும் மத்தியில் நமக்கு மட்டும் காலமும் நேரமும் சாதகமாக உள்ளது. அதன் காரணமாகவே நம் உறுதி, மறியெழுச்சி, அர்ப்பணிப்பு, நம்பிக்கை ஆகியவற்றை உலகிற்கு எடுத்துக்காட்ட முடிந்துள்ளது. வரும் ஆண்டுகளில் சீன மக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகின்றனர். சீனா மிக வலிமையுள்ள பணக்கார நாடாக மாறும். அதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் முழுவேகத்தில் செயல்படுத்தப்படும். நவீன சமத்துவ நாடாக சீனா உருவெடுக்கும் என்று அதிபர் ஷி ஜின்பிங் பேசினார். இந்த கொரோனா பெருந்தொற்று உயிர்கொல்லியை உருவாக்கியதே சீனாதான் என்றும், இது குறித்த ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அமெரிக்காவின் தலைவர் டொனால்டு டிரம்ப் கூறியதாக செய்திகளில் படித்தோம். அவர் மட்டுமல்ல, உலகத்தில் பெரும்பாலோர் இப்படித்தான் கருத்து தெரிவித்து வந்தனர். இப்படிப்பட்ட நிலையில் அதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் பேசியிருக்கும் அதிபர் ஜிங்பிங்கின் உரை ஒரு இருமாப்பு கொண்ட உரையாகவே அச்செய்தித்தாள் எடுத்துக்காட்டியது. மேலும் தான் உருவாக்கிய மருந்து மாத்திரைகள் அனைத்தையும் மெய்ட் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்று அச்சிட்டு இந்திய நாட்டில் விற்பனை செய்யும் மோசடி செயலில் ஈடுபட்டு வருவதாக இந்தியா சீனாவின் மீது தொடர்ந்து குற்றம் சுமத்தி வருகின்றது. மறுபுறம் தன்னை யாரும் வீழ்த்த முடியாது என்ற இருமாப்புடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பொய்யான செய்திகளை பரப்பி உக்ரைன் மீது போர் தொடுத்து அந்நாட்டு மக்களை அண்டை நாடுகளுக்கு புலம்பெயரச் செய்து வருகிறார் என்பதையும் காண முடிகின்றது. நம் இந்திய அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 1000கணக்கில் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு அதிகார இருக்கையில் அமர்ந்த பிறகு அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை தாங்கள் கொடுக்கவே இல்லை என்று பொய்களை கூறி இருமாப்புடன் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருவதை பார்க்கின்றோம். இன்று தனி மனிதரையும் குடும்பங்களையும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு சமுதாயங்களையும் பல வழிகளிலும் உடைத்து போட்டு வேறுபாடுகளை விதைத்திருப்பது இந்த பொய்யும் இருமாப்புதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவைகள் இரண்டும் விதைத்த தீமைகள் பற்றி திருவுவிளியத்தின் தொடக்கத்திலேயே பார்க்கின்றோம். கடவுள் போல் ஆக வேண்டும் என்று இருமாப்பு கொண்ட ஏவாள் சாத்தான் கொடுத்த கனியை தான் தின்றது மட்டுமன்றி தன் கணவருக்கும் கொடுத்தாள். நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் கடவுள். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். அவ்வாறே காயின் இருமாப்பு கொண்டு தனது தம்பி ஆபேலை கொன்றபோது பொய்யும் சேர்ந்தே அவனுடன் ஒட்டிக்கொள்கிறது. ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். கடவுளின் அன்புக்கு எதிராக இருமாப்பும் பொய்யுரையும் கொண்ட நோவாவின் சந்ததியினர் பாபேல் கோபுரத்தை கட்டத் தொடங்கிய போது அவர்கள் திசைக்கு ஒரு குழுவாக சிதறண்டு போனார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். கடவுள் வெறுத்ததுக்கும் ஏழு பாவச் செயல்களில் பொய்யையும் இருமாப்பையும் எடுத்து காட்டுகிறது நீதிமொழிகள் நூல். ஆண்டவர் வெறுப்பவை ஆறு, ஏழாவது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலிச் சான்று, நண்பர்களிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. பிரியமானவர்களே, தன்னை படைத்த கடவுளுக்கு மேலாக பலமும் வலிமையும் பெயரும் புகழும் கொண்டிருக்க வேண்டும். தான் மட்டுமே எல்லாவற்றையும் அடக்கியாள வேண்டும். உலகப் பொருள்கள் அனைத்தும் தனது ஒருவனின் காலடியில் மட்டுமே கொட்டி கிடக்க வேண்டுமென்று இருமாப்பு கொண்ட மனிதர்கள் சிலரால்தான் பொய்க்கதைகள் பரப்பப்பட்டு உள்ளத்திலும் உலகிலும் நிலவும் அமைதியும் உடன்பிறந்த உணர்வு நிலையும் அதிதீவிரமாக சிதைக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய இருமாப்பையும் பொய்ப்புரட்டுகளையும் சவுல் அரசர் தாவீதி மீது கொண்டிருந்திருக்கிறார் என்பதும் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. எனவேதான் தாவீது அரசர் எதிரிகளின் இத்தகைய தீமை நிறைந்த செயல்களிலிருந்து விடுபட இறைவனின் என்றுமுள்ள ஒளி தன் முகத்தில் வீசப்பட வேண்டுமென்கிறார். பழைய ஏற்பாட்டில் வரும் எண்ணிக்கை நூலில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூறும் முறை பற்றி எடுத்துரைக்கின்றார். இதனை மனதில் கொண்டே தாவீது அரசரும் கடவுள் தன்மீது தனது திருமுக ஒளியை வீசி தன்னை காக்குமாறு இறைவேண்டல் செய்கின்றார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, நேர்மையாளர்களை தாக்கி மனித மாண்பை அழித்தொழித்து கடவுளுக்கு எதிராக பாவத்தை விளைவிக்க தூண்டும் இருமாப்பு, பொய் ஆகிய இரண்டையும் நாம் உள்ளங்களிலிருந்து பிடுங்கி எறிவோம். இறைவனின் ஆசிரையும் அருள்வரங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அதற்காக இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். நேர்மையாளரை தாக்கும் பொய்யர் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்வை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். வாழ்க்கை பாதையில் நாம் ஒருபோதும் தனியாக நடப்பதில்லை. நமது பாதை எப்போதும் வேறொருவரின் பாதையுடன் பின்னி பிணைந்துள்ளது என்றும், நாம் ஒருவர் மற்றவரை சந்திப்பதற்காகவும் ஒன்றிணைந்து நடப்பதற்காகவும் ஒன்றாக இணைந்து ஒரு பொதுவான இலக்கை கண்டுபிடிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14 லியோ. ஆகஸ்ட் 4-8 வரை மெஜகோரியில் நடைபெறும் 36th இளைஞர் விழாவின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற திருப்பாடல் வரிகளை கருப்பொருளாக கொண்டு தியானிக்க இருக்கும் இளைஞர்களை வாழ்த்தியுள்ளார். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற வரிகளானது கடவுளை நோக்கிய நமது பயணத்தை விருப்பத்தை பற்றி எடுத்துரைக்கின்றது என்றும், கடவுளது இல்லத்தை நோக்கிச் செல்லும் நமக்கு அவருடைய அன்பு காத்திருக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. நம்பிக்கை, பிறரன்பு ஆகிய இரண்டையும் இணைக்கும் நற்பண்பான எதிர்நோக்கு நமது பூமிக்குரிய பயணத்தில் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது என்றும், நம்பிக்கையும் இறை இயலும் கடவுளை அறிந்து கொள்வதற்கான அடிப்படையை வழங்குகின்றன. உண்மை என்பது நாம் அவருடன் அனுபவிக்கும் அன்பின் வாழ்க்கை என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை 14 லியோ. ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை முதல் 10 ஞாயிறு வரை ஐவரி கோஸ்டில் உள்ள அபிஜான் என்னுமிடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் இறையியல், சமூகம் மற்றும் மேய்ப்பு பணி பற்றிய 3வது பான் ஆப்பிரிக்க கத்தோலிக்க மாநாட்டின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14 லியோ. எதிர்நோக்கி நற்பண்புகளால்தான் விண்ணகத்தில் மகிழ்ச்சியின் முழுமையை அடைய விரும்புகிறோம் என்றும், வாழ்க்கையின் துன்பங்களை எதிர்கொள்ளும் போது கூட கடவுளிடம் நெருங்கி வளர இது நம்மை தூண்டுகிறது, நிலை நிறுத்துகின்றது என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை. இறையியல் மற்றும் மேய்ப்பு பணிக்கு இடையிலான ஒற்றுமையை காண்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், நாம் நம்புவதை வாழ வேண்டும், கிறிஸ்து நமக்கு உயிரை கொடுக்க மட்டுமல்ல அதை முழுமையாக கொடுக்க வந்தார் என்று நமக்கு எடுத்துரைத்தார். எனவே திரு அவையின் போதனைகள் எவ்வாறு மக்களின் இதயங்களையும் மனதையும் கடவுளின் உண்மைக்கும் அன்பிற்கும் திறக்க உதவுகின்றன என்பதை நிரூபிக்கும் மேய்ப்பு திட்டங்களை செயல்படுத்த ஒன்றிணைந்து வேலை செய்வது நமது பணி என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எத்தியோப்பியாவிலிருந்து ஏமனின் தெற்கு கடற்கரையை நோக்கிச் சென்று கொண்டிருந்த புலம்பெயர்ந்தோர் பேரழிவு தரும் கப்பல் விபத்தில் இறந்ததை முன்னிட்டு இறந்தவர்களின் ஆன்மா இறைவனில் நிறை அமைதி பெற வேண்டி இரங்கல் தந்தி செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14 லியோ. ஆகஸ்ட் 4 திங்கட்கிழமை அனுப்பப்பட்ட திருத்தந்தை 14 லியோ அவர்களின் இரங்கல் தந்தி செய்தியானது திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கையொப்பமிடப்பட்டு ஏமனின் அப்போஸ்தலிக்க நிர்வாகி மற்றும் அரேபிய தீபகற்பத்தின் அப்போஸ்தலிக்க பிரதிநிதியுமாகிய பேரருள் திரு ஜாக்கியா எல்காசிஸ் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஏமன் கடற்கரையில் ஏற்பட்ட கப்பல் விபத்து காரணமாக ஏற்பட்ட பேரழிவுகரமான உயிரிழப்புகளால் மிகவும் வருத்தமடைவதாகவும், எல்லாம் வல்ல கடவுளின் அன்பான இரக்கத்தில் இறந்த பல புலம்பெயர்ந்தோரை ஒப்படைத்து ஜெபிப்பதாகவும் அவ்விரங்கல் தந்தியில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. ஆகஸ்ட் 4 திங்கட்கிழமை மாலை ரோமில் உள்ள குழந்தை இயேசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் 15 வயது இக்னாசியோ எனும் ஸ்பெயின் நாட்டைச் சார்ந்த சிறுவனையும் அவனது குடும்பத்தாரையும் சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்தார் திருத்தந்தை 14 லியோ. இளைஞர்களுக்கான யூபிலி விழாவில் பங்கேற்பதற்காக வந்திருந்த இக்னாசியோ கொன்சால்வேட்ஸ் உடல்நலமற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் வழங்கிய திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவில் இருந்த நோயாளர்கள் சிலரையும் சந்தித்தார். இக்னாசியோவின் தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் என அனைவரையும் சந்தித்து உரையாடிய திருத்தந்தை விண்ணக தந்தையை நோக்கிய ஜபத்தினை அனைவருடனும் இணைந்து ஜபித்து தனது அப்போஸ்தலிக்க ஆசீரனை அவர்களுக்கு வழங்கினார். எதிர்நோக்கு எனும் இந்த யூபிலி ஆண்டின் கருப்பொருள் உலகெங்கும் சென்று நச்செய்தி அறிவிக்க நமக்கு உதவுகிறது என்றும், தனிமையையும் வறுமையையும் குணப்படுத்தும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மாறுவதும், மோதல்கள் மற்றும் போர்களால் பிளவுபட்டுள்ள உலகில் அமைதியின் சான்றுகளாக செயல்படுவதும் இன்றைய இளைஞர்களின் பொறுப்பு என்றும் தெரிவித்தார் கர்தினால் கெவின் ஃபரல். 2027 ஆகஸ்ட் 3 முதல் 8 வரை தென்கொரியாவின் சீயோலில் நடைபெறவுள்ள உலக இளையோர் தினத்தை நினைவு கூர்ந்தார் திருத்தந்தை 14 லியோ. திருத்தந்தையின் அழைப்பிற்கு நன்றி தெரிவித்த கர்தினால் கெவின் ஃபரல் அவர்கள், சியோலில் நடைபெறவுள்ள இளையோர் தினத்திற்கான தயாரிப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும், திருத்தந்தை அறிவித்த இளையோர் தின நாட்களை நோக்கி விரைவாக முன்னேறி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் கர்தினால் ஃபரல். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.